My beloved brothers and sisters,
என் அன்பான சகோதர சகோதரிகளை, நமது இரட்சகர் மனுஷர் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது சோதிக்கும்படி நியாய சாஸ்திரத்தினால் கேட்கப்பட்டார். போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமாக இருக்கிறது? இயேசு பதிலளித்தார். மத்தியோ பதிவு செய்கிறார், உன் தேவனாகிய கர்த்தனிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல் பிறரிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. இரட்சகரின் வாக்கியத்தோடு பிறகு விவரத்தை முடிக்கிறான், இவைகளும் பெரிய கற்பனை, வேறென்றும் இல்லை. இந்த உலக பயணத்தில் நமது சகா பயணிகளில் நாம் நேசிக்கவில்லையானால் நாம் உண்மையாக தேவனை நேசிக்க முடியாது. அதுபோல நாம் அனைவரின் பிதாவாகிய தேவனை நேசிக்கவில்லையானால் நாம் முழுமையாக நமது சக மனிதரை நேசிக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு சொல்கிறான், தேவனிடத்தில் அன்பு கூறுவன் தான் சகோதரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற கற்பனை அவரால் பெற்றிருக்கிறோம். நாம் அனைவரும் பரலோக பிதாவின் ஆவி பிள்ளைகள். அதனாலே நாம் சகோதர சகோதரிகள், நாம் இதை மனதில் வைத்திருக்கும் போது தேவனின் பிள்ளைகளை அனைவரையும் நேசிப்பது எளிதாகும். உண்மையிலே சுவிசேஷத்தின் முக்கிய சமரசம் அன்பாகும். இயேசு கிறிஸ்து நமது உதாரணம், அவரது ஜீவியும் அன்பின் சரித்திரம். அவர் நோயாளிகளை குணமாக்கினார், சிறுமைப்பட்டவர்களை உயர்த்தினார், பாவிகளை ரட்சித்தார். முடிவில் ஒரு வெறிப்பிடித்த கூட்டம் அவரது ஜீவனை வாங்கியது. இருப்பினும் கொல்கத்தா மலையிலிருந்து அவரது வார்த்தைகளை கேட்கிறேன், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னா என்று அறியாதிருக்கிறார்களே. மனதுருக்கம் மற்றும் அன்பு பற்றிய உலகின் உன்னதமான வார்த்தைகள். அன்பு வெளியரங்களின் அநேக தன்மைகள் உள்ளன. பாசம், பெருமை, சுயநிலைமை, புரிந்து கொள்ளுதல் மற்றும் மனதில் மன்னித்தல் போன்றவை. நமது அனைத்தும் தொடுப்புகளை இவையும் பிற குணங்களுக்கு நமது இதயத்துள் அன்பை பறக்க உதவும். வழக்கமாக நமது அன்பு ஒருவருக்கொருடன் அன்றாட உரையாடலில் கட்டப்படும். ஒருவரின் தேவையை அறிந்து அதற்கு பிரதி உத்தரமாக செய்வது நமது திறமையின் மிக முக்கியமானதாகும். இந்த குறுங்க கவிதையில் தெரிவிக்கப்பட்டுள்ள உணர்வை நான் எப்பொழுதும் பேணி காத்திருக்கின்றேன். இரவில் அழுதுகிறேன், பார்வை குறைவாய் இருந்ததற்காக, அதுவும் மற்றொருவரின் தேவைக்காக என்னை குருடனாக்கின. ஆனாலும் நான் மனம் வருந்தவில்லை, சிறிது அதிகமாக பாசமாக இருந்ததற்காக. அண்மையில் பாசமான அன்பின் உதாரணத்தில் நெஞ்சை தொடும் உதாரணம் தெரிவிக்கப்பட்டேன். அது எதிர்பாராத விளைவுகளை கொடுத்தது. 1933 வருடத்தில் மகாமந்த நிலையின் மித்தம் வேலை வாய்ப்பு அரிதாயிருந்தது. அந்த இடம் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கிழக்கு பகுதி. ஆர்லின் பிஸ்கர் இப்பொழுதுதான் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்திருந்தால், நீண்ட வேலை தேடுதலுக்கு பிறகு தையலுக்காரியாக ஒரு ஆடை தொழிலகத்தில் கடைசியில் வேலை பெற முடிந்தது. ஆலை ஊழியர்கள் தினமும் சரியாக தைத்து ஒவ்வொரு துணிக்கும் தான் சம்பளம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அதிகம் தயாரித்தால் அதிகம் கொடுக்கப்பட்டது. ஒரு நாள் ஆலையில் பணி தொடங்கிய உடனே அவளை குழப்பி விரக்கி ஏற்படுத்தியது. ஒரு நடவடிக்கையை சிந்தித்தாள். அவள் தையல் இயந்திரத்தில் அமர்ந்து கொண்டு அவள் தைத்து கொண்டிருந்த முடிவு பெறாத துணியை பிரிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவளுக்கு உதவி செய்ய யாரும் இருப்பது போல் தெரியவில்லை. ஏனெனில் பிற தையற்காரர்கள் அனைவரும் அவர்களால் முடிந்த துணிகளை முடிக்க அவசரப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆர்லின் உதவியும் நம்பிக்கையின்றியும் உணர்ந்தாள். அமைதியாக அழத் தொடங்கினாள். அவளுக்கு எதிர பெர்னிஸ் ராக் உட்கார்ந்திருந்தாள். ஒரு தயாரிக்காரியாக அவள் வயது அதிகமானாலும் அதிக அன்பும் அனுபவமும் உள்ளவளாகவும் இருந்தாள். ஆர்லின் குழப்பத்தை கவனித்து பிரான்ஸ் தன் 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 வேலையை விட்டுவிட்டு ஆர்லின் அருகில் சென்று அன்போடு அவளுக்கு அறிவுரையும் உதவியும் செய்தாள். ஆர்லின் நம்பிக்கையை அடையும் விரைவில் அந்த துணியை வெற்றிகரமாக முடிக்க விரைவிலும் அவள் இருந்தாள். அவள் உதவியால் இருந்து அவள் தைத்து முடித்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இழந்து ஃபிரான்ஸ் தன் தையல் இருந்ததுக்கு திரும்பி சென்றாள். இந்த ஒரு அன்பான செயலால் பெர்னிஸும் ஆர்லினும் வாழ்நாள் நண்பர்களாயினர். இருவரும் திருமணமாகி பிள்ளைகளை பெற்றனர். 1950 சமயத்தில் சபை அங்கத்தனாக இருந்த பெர்னிஸ் ஆர்லினுக்கு அவளுடைய குடும்பத்துக்கும் ஒரு மர்மன் புத்தகம் பிரிதிசை கொடுத்தாள். 1960 ஆர்லினும் அவளது கணவரும் பிள்ளைகளும் சபையின் அங்கத்தினரான ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டனர். பின்னர் தேவனின் பரிசுத்த ஆலயத்தில் முத்திரிக்கப்பட்டனர். குழப்பத்திலும் உதவி தேவைப்பட்ட அவள் அறியாத ஒருவருக்கும் உதவி சென்றதால் ஃபெர்னிஸ் காட்டிய மனந்துருகிய விளைவாக இன்னென்றைக்கும் உயிரிழப்பவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் இப்பொழுது இரட்சகருக்கும் சுவிசேஷ நியமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வில் நம்மை சுற்றியிருப்பவர்களுக்கு அன்பையும் பாசத்தையும் காட்ட நமக்கு வாய்ப்புகள் கொண்டு படுகின்றன. தலைவர் ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பல் சொன்னார், கார் நிறுத்தும் இடங்களிலும் ஆளுவாளங்களிலும் எலிவேட்டர்களிலும் நாம் சந்திக்கிற மனிதர்கள் நாம் நேசிக்கவும் சேவை செய்யவும் தேவன் நமக்கு கொடுத்த மனகுலத்தின் ஒரு பகுதியானர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம்மை சுற்றியிருக்கும் அனைவருக்கும் நாம் சகோதரி சகோதரிகளை நாம் கருத முடியாவிட்டாலும் மனக்குலத்தின் புது சகோதரத்தை பற்றி பேசுவது நமக்கு நன்மையாகாது. நமது அன்பை காட்ட வாய்ப்புகள் நமக்கு அடிக்கடி எதிர்பாராமல் வருகிறது. 1981 அக்டோபரில் ஒரு செய்தித்தாளில் அடிப்பட்ட வாய்ப்பின் உதாரணம் வந்தது. அந்த வெட்டு துண்டை எனது கோப்புக்குள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வைத்திருப்பும்படியாக அது சம்பந்தமான அன்புடன் மனந்துருகத்துடன் நான் கவரப்பட்டேன். 150 பயணிகளை சுமந்து கொண்டு அலாஸ்காவின் ஆங்கரேஜிலிருந்து வாஷிங்டன் சியாட்டிலுக்கு நிற்காமல் பறந்து அலாஸ்கா ஏர்லைன்ஸ் விமானம் மிகவும் காயப்பட்ட குழந்தையை சுமந்து செல்ல ஒரு தூர அலாஸ்காவின் நகரத்துக்கு திரும்பி விடப்பட்டதை அந்த கட்டுரை கூறப்படுகிறது. தனது வீட்டின் அருகில் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு கண்ணாடி துண்டின் மீது விழுந்து 2 வயது சிறுவன் கையில் இரத்த குழாய் வெட்டுப்பட்டது. அந்த நகரம் அங்கரேஜுக்கு தெற்கு 450 மைல்கள் கண்டிப்பாக விமானம் பாதையில் இல்லை. எனினும் அங்கிருந்த மருத்துவர்கள் உதவிக்காக வேண்டுக் கொள்ள விடுத்தனர். ஆகவே விமானம் அந்த பிள்ளைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கும்படியாக சியாட்டிலுக்கு கொண்டு வர திரும்பி விடப்பட்டது. அந்த விமானம் அந்த நகரில் அருகில் இறங்கிய போது அச்சிறுவன் சீட்டின் பயணம் வரை உயிரோடு இருக்க முடியாத அளவுக்கு மோசமாக ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கின்றன என்று மருத்துவர்கள் விமானிடம் தெரிவித்தனர். அலாஸ்காவின் ஜுனவா என்ற மருத்துவமனை உள்ள அருகில் பட்டணத்துக்கு இன்னும் 200 மைல்கள் பறக்க முடிவைக்கப்பட்டது. சிறுவனை ஜுனோவுக்கு கொண்டு சென்ற பிறகு பல மணி நேரம் தாமித்து விமானம் சியாட்டலை நோக்கி சென்றன. அதிகமானோர் தங்களை வேலைகளிலும் தொடர்பு விமானங்களிலும் தவறவிட்டாலும் ஒரு பயணி கூட புகார் செய்யவில்லை. உண்மையிலே நிமிடங்களில் மணிகளும் செல்ல செல்ல அச்சிறுவனுக்கு அவனது குடும்பத்துக்கும் ஒரு கணிசமான தொகையை அவர்கள் வாசலித்தனர். சியாட்டில் விமானம் துறையறிந்த போது அந்த பையன் குணமடைந்தாய் விடுவான் என்று வானொலி மூலம் தான் பெற்ற அறிவிப்பை விமானி சொன்ன போது பயணிகள் உற்சாகத்தில் குதூகலம் அடைந்தார்கள். என் மனதில் வேத வார்த்தைகள் வந்தன, தயாளத்திலும் கிறிஸ்துவின் துய அன்பாய் இருக்கிறது, கடைசி நாளில் போது அதை உடையவனாய் காணப்படுகிறானோ எவனும் நன்மையடைவான். சகோதர சகோதரிகளே, நமது அன்பை தெரிவிக்கக்கூடிய சில பெரிய சந்தர்ப்பங்கள் நமது வீடுகள் சுவர்களுக்குள் வரலாம். குடும்பம் வாழ்க்கையின் இருதயமே அன்பாக்கத்தான் இருக்க வேண்டும். இருப்பினும் அடிக்கடி அப்படி இருப்பதில்லை. அதிகமான பொறுமையின்மை, அதிக வாக்குவாதம், அதிகம் சண்டைகள், அதிக கண்ணீர்கள் இருக்கலாம். தலைவர் கார்டன் பி ஹிங்க்லி புலமினார், நாம் மிகவும் நேசிக்கிறவர்கள் நமது கடினமான வார்த்தைகளுக்கு அடிக்கடி ஏன் ஈழாகிறார்கள்? நாம் ஏன் சில சமயங்கள் கடினமாக வெட்டுகிற பட்டாயங்கள் போல் பேசுகிறோம்? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் நாம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அடிப்படையானது காரணங்கள் பொருட்டல்ல. ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்ற கட்டளை நாம் காத்து கொண்டால் நாம் ஒருவரை ஒருவர் அன்போடு மரியாதையோடும் நடத்த வேண்டும். உண்மையாகவே உலகப்படுத்தப்பட வேண்டிய தேவைகள் சில சமயங்கள் இருக்கும்.
When it is necessary for us to reprove another, we afterwards show forth an increase of love. I would hope that we would strive always to be considerate and to be sensitive to the thoughts and feelings and circumstances of those around us. Let us not demean.
துரக்கமாகவும் ஊக்குவிவரமாக இருப்போமாக. கவனமற்ற வார்த்தைகளை அல்லது செயல்களால் மற்றவர்களின் தன்னம்பிக்கை நாம் அளிக்க இருக்காதபடியாக கவனமாக இருக்க வேண்டும். மன்னித்தல் அன்புடன் இணைத்திருக்க வேண்டும். நமது குடும்பங்களிலும் நாம் நண்பர்களுடனும் காயப்பட்ட உணர்ச்சிகளுக்கு மன்னிக்க தயக்கம் இருக்காமல் மீண்டும் பிரச்சனை என்பது பொருட்டல்ல. அது பெரிதாகி மோசமடைந்து கடைசியாக அழிக்கப்படியாக விடப்பட முடியாது, விடப்படக்கூடாது. குற்றம் சாட்டுதல் காயங்களே திறந்து வைக்கின்றன. மனத்தில் மன்னித்தல் மட்டுமே குணமாக்கிறது. அண்மையில் மறித்த ஒரு அழகான பெண் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக என்னை சந்தித்து சில மருத்துவ மன வார்த்தைகளை சொன்னாள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை பற்றி பேசினாள். ஒரு சமயம் நண்பராக இருந்த ஆனால் அவரும் அவளது கணவரும் பல முறை ஒத்து போகாத ஒரு அண்டை விசுவாசியை குறித்து சொன்னாள். ஒரு நாள் அந்த விசுவாசி தான் நிலத்திற்கு செல்ல அவளது நிலத்தின் குறைக்கே செல்லலாமா என கேட்டான். இந்த சமயத்தில் அவர் சொல்வதை நிறுத்தி தான் குரலில் நடக்கத்துடன் சொன்னாள், சகோதரர் மான்சன், அப்போது அல்லது ஒருபோதும் நான் அவனை என் நிலத்தில் குறைக்க அனுமதிக்கவில்லை. ஆனால் அவருடைய நிலத்துக்கு கால்நடை நடையாக நீண்ட தூரம் சுற்றி வர செய்தேன். நான் சவறு செய்துவிட்டேன். அதற்காக மனம் வருந்துகிறேன். அவர் இப்போது இல்லை, ஆனால் நான் வருந்துகிறேன் என்று அவரிடம் சொல்ல விரும்புகிறேன். அன்பாக இருக்க ஒரு இரண்டாம் சந்தர்ப்பத்தை நான் மிகவும் விரும்புகிறேன். நான் அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த போது என் மனதில் ஜான் கிரீன்ஸ் விட்டியோர் சொன்னது வந்தது. நாக்கு அல்லது பேனாவின் எல்லா சோகமான வார்த்தைகளில் மிக சோகமானது இவை. அப்படி இருந்திருக்கலாமே. சகோதர சகோதரிகளை நாம் பிறரை அன்போடு பாசத்தோடு நடத்தும் போது அப்படிப்பட்ட மன வார்த்தைகளை நாம் தவிர்ப்போம். அன்பு அநேக காணக்கூடிய வழிகளில் தெரிவிக்கப்படுகிறது. ஒரு பண்பு சிறப்பு, ஒரு கையசைப்பு, ஒரு அன்பான வார்த்தை, ஒரு பாராட்டு, பிற விதங்கள் சிறிது கஷ்டமாக இருக்கலாம். அதாவது மற்றவரின் செயல்களில் ஆர்வம் காட்டுவது, ஒரு கொள்கையை அன்போடும் பெருமையோடும் கற்பிப்பது, நோயாளி அல்லது வீட்டில் முடங்கிவிட்டவரை சென்று பார்ப்பது, இந்த வார்த்தைகள் செயல்களும் பிற அநேகருக்கு அன்பை தெரிவிக்கும். டேல் கான்கி, ஒரு பிரபலமான அமெரிக்க எழுத்தாளரும் விரிவுரை உள்ளவருமான, தனிமையிலும் அதறிப்பட்டு இருக்கும் ஒவ்வொருக்கு ஒரு சில உளமார்ந்த பாராட்டு வார்த்தைகளை கொடுப்பதால் உலகத்தின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி ஒவ்வொருக்குள்ளும் தனக்குள் இருக்கிற வல்லமையை அதிகரிக்க முடியும் என்று நம்பினார். அவர் சொன்னார், ஒருவேளை இன்று நீங்கள் சொல்லுகிற அன்பான வார்த்தைகளை நாளை மறக்கலாம், ஆனால் அதை பெறுவர் வாழ்நாள் முழுவதும் பேணி காப்பார். நமது குடும்பத்தார், நமது நண்பர்களே, அறிமுகமானவர்களே அல்லது முற்றிலும் அறிமுகம் இல்லாதவர்களும் தேவனுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் அன்பை தெரிவிக்க இன்றே இப்பொழுதே தொடங்குவோமாக. நாம் ஒவ்வொருவரும் காலை பொழுதில் எழும்போது நமக்கு எதிரோ வருவது எதுவாயிருந்தாலும் அன்போடு பாசத்தோடு பதிலளிக்க தீர்மானிப்போமாக. சகோ சகோதரிகளே, நாம் மீது தேவின் அன்பு நம்மால் அளவிட முடியாதது. இது அன்பின் மித்தம். நாம் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு நமக்காகத்தான் ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு நம்மை நேசிக்க தான் குமாரனை அவர் அனுப்பினார். இந்த ஒப்பில்லாத பரிசை நாம் புரிந்து கொள்ளும் போது நமது இருதயங்கள் நமது நித்திய பிதாவுக்கு, நமது இரட்சகர்களுக்கு, எல்லா மனக்குலத்துக்கும் அன்பால் நிறைக்கப்படும். அந்த அப்படியே இருக்க வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் என்னுடைய உறக்கமான
Sacred name of Jesus Christ. Amen.
Amen.